கட்டுரையின் பெயர் தம்பிக்கு மு வரதராஜனார் கடிதங்கள். கடிதம் எண் 8. வாசிப்பவர் மணிமொழி வரதராஜன். அன்புள்ள எழில், ஆக்க வேலை முறைகள் என்ன என்ன என்று வகுத்து அனுப்புமாறு எழுதியிருக்கிறாய். எழுதுவேன், அதற்குள் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். தமிழரிலே தனித்தனியே இவர் இப்படி உயர்ந்தார் என்று சொல்வது பழமை. தமிழர் கூடி கூடி இன்னது செய்து உயர்ந்தார்கள் என்று சொல்லும் நற்சொல்லே இனி வேண்டும். சேர்ந்து செயல் செய்து உயரும் வல்லமை தமிழருக்கு உண்டு என்பதை இனி உலகுக்கு உணர்த்த வேண்டும். தனியாட்களின் உயர்வு இனத்துக்கு என்ன நன்மை செய்யும்? தமிழ் சமுதாயம் உயர வேண்டாமா? தனி ஒருவன் அதோ ஒரு தொழிற்சாலையை திறமையாக நடத்துகிறான் என்று சொல்லும் நிலை போதாது. தமிழர் பலர் கூடி நடத்தும் தொழிற்சாலை அதோ திறமையாக நடத்தப்படுகிறது என்று புகழ்நிலை வர வேண்டும், வளர வேண்டும். அன்றுதான் தமிழர் சமுதாயமாக உயர வழி பிறக்கும். இன்றுள்ள தமிழகத்தில் தனி மரங்களாக தமிழர் உயர்வதையே காண்கிறோம். தோப்பாக கூடி உயர்வதை காண்கிறோமா? இல்லையே. இது பெருங்குறை. ஒற்றுமை இல்லாமையே இதற்கு காரணம் என்று உணர்கிறாயா? தமிழர் 4 பேர் சேர்ந்து ஒரு மனமாய் ஒன்றை நடத்த முடியாது. நடத்தினாலும் அது நெடுகாலம் நீடிக்காது என்ற பழிசொல் உன் செவிக்கு எட்டியிருக்குமே. பிரிக்கும் ஆற்றல் உண்டு, பிணைக்கும் ஆற்றல் இல்லை என்பதற்கு இதைவிட சான்று வேண்டுமா? இனி ஆக்க வேலை முறைகள் என எனக்கு தெரிந்தவற்றை எழுதுகிறேன். 1. தமிழ் ஒன்றை தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் ஆனால் தவிர தமிழுக்கும் எதிர்காலம் இல்லை என நம்பு. ஆட்சி மொழி என்றால் சட்டசபை முதல் நீதிமன்றம் வரையில் தமிழ் வழங்க வேண்டும். கல்வி மொழி என்றால் எவ்வகை கல்லூரிகளிலும் எல்லா பாடங்களையும் தமிழிலேயே கற்பிக்க வேண்டும். குறைகள் பல இருக்கலாம். குறைகளுக்காக தயங்காமல் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் ஆக்க வேண்டும் என்று உணர்ந்தது. இவ்வாறு பேசிக்கொண்டிருந்தால் போதாது. உன்னால் ஆன வரையில் செய். கடிதம், மணி ஆர்டர், விளம்பர பலகை, விற்பனை சீட்டு அதாவது பில் முதலிய எல்லாம் தமிழிலேயே எழுது. மராத்தியர், குஜராத்தியர் முதலானவர்களிடம் இந்த வழக்கம் உள்ளது. இவற்றை தமிழில் எழுதினால் தபால்காரர், வியாபாரிகள், வாங்கும் மக்கள் முதலியவர்களை தமிழ் படிக்க செய்வது போல் ஆகும். இல்லையானால் அவர்கள் தமிழை மறக்கும்படி செய்வது போல் ஆகும். நீ யாருடனும் தமிழிலேயே பேசு. உலகத்தார் எல்லாரும் அவரவர் தாய்மொழியில் தான் பேசுகின்றார்கள். தமிழ் தெரியாதவர்களிடத்தில் மட்டும் பிற மொழியில் பேசு. திருமணம், வழிபாடு முதலியவற்றை தமிழில் நடத்து. 2. சாதி சமய வேறுபாடுகளை மறக்க கற்றுக்கொள். மறக்க முடியாவிட்டால் புறக்கணிக்க கற்றுக்கொள். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்ற செம்மொழியை போற்று. 4 பேர் சேர்ந்தால் அவர்களிடையே பண்பாலும் செயலாலும் கருத்தாலும் கொள்கையாலும் ஒற்றுமையும் உண்டு, வேற்றுமையும் உண்டு. ஒற்றுமையான பகுதிகளை மட்டும் எடுத்து பேசு. வேற்றுமை பகுதிகளை இங்கு இப்போது வேண்டியதில்லை என்று விட்டுவிடு. வேற்றுமை பகுதிகளை வலியுறுத்தி பேசினால் பொதுவேளை நடக்காது என்று நம்பு. 4. வெளிநாட்டு துணியை விளக்குதல் போல தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் நன்மை செய்யாத செய்தித்தாள்களை விளக்கு. நாட்டுக்கும் மொழிக்கும் இடையூறான நிலையங்களை போற்றாதே. உன் காசு அவற்றுக்கு போகாமல் காத்துக்கொள். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் உடையவர் நடத்தும் உணவு விடுதி, மருந்து கடை, துணிக்கடை முதலியன சிறிது தொலைவில் இருந்தாலும், விலை சிறிது கூடுதலாக இருந்தாலும், வேறு குறை இருந்தாலும் அங்கேயே சென்று வாங்கு. அவசரத்தின் காரணமாகவோ வேறு காரணத்தினாலோ தவற நேர்ந்தால் தவறு என்று உணர்ந்து வருந்து. அதற்கு தண்டனையாக ஓர் அணா அல்லது 2 அணா தனியை எடுத்து வைத்து சேர்த்து ஒரு சங்கத்திற்கு கொடுத்துவிடு. கூடிய வரையில் தமிழ்நாட்டில் தமிழ் தொழிலாளிகளால் செய்யப்பட்ட பொருட்களையே வாங்கு. 5. உன் மொழியையும் நாட்டையும் போற்றுவதற்காக மற்றவர்களின் மொழியையும் நாட்டையும் தூற்றாதே, பழிக்காதே, வெறுக்காதே. அயலானின் தாயை பழித்து வெறுக்காமல் நம் தாயினிடம் அன்பு செலுத்த முடியும். அத்தகைய அன்புதான் நிலையானது, நீடிப்பது. மற்றவர்களின் அமைப்புகளையும் நிலையங்களையும் விளக்குதல் என்றால் அவர்களை வெறுப்பதும் பழிப்பதும் பகைப்பதும் வேண்டாம். ஏனென்றால் வெறுத்தல் பழித்தல் பகைத்தல் இவைகள் உடையவனை கெடுக்கும் பண்புகள். இவை சேர்ந்தாரை கொல்லி என்று திருவள்ளுவரால் கூறப்படுவது போன்றவை. இன்று அயலாரிடம் செலுத்தும் வெறுப்பும் பழியும் பகையும் அவர்கள் வாளாயிருந்தால் நாளை திரும்பி வந்து நம்மவரிடையே செலுத்த தூண்டும். இறுதியில் நம்மவரையே வெறுக்கவும் பழிக்கவும் பகைக்கவும் முனைவோம். ஆகவே தற்காப்பு பண்புகளாகிய அன்பு, பற்று, கடமையுணர்ச்சி ஆகியவற்றை மேற்கொள்வோம். தன்னழிவு தன்மைகளாகிய வெறுத்தல் பழித்தல் பகைத்தல் ஆகியவற்றை விட்டொழிப்போம். ஆறாவதாக, தமிழரிடையே உள்ள பகை பிரிவுகளை மேலும் வளர்க்கும் செயல்களை செய்யாதே. அத்தகைய சொற்களை சொல்லாதே. அவ்வாறான எண்ணங்களை எண்ணாதே. தமிழரிடையே ஒற்றுமை வளர்க்கும் சிந்தை செயல் சொற்களையே போற்று. சுவையாக இருந்தாலும் முன்னவை நாடாதே, சுவையற்று இருந்தாலும் பின்னவை போற்று. கொள்கைகளும் கட்சிகளும் இயக்கங்களும் நாட்டு மக்களின் நன்மைக்காக தோன்றியவை. ஆகவே கொள்கைகள் கட்சிகள் இயக்கங்களை விட நாட்டு மக்களின் நன்மையே பெரிது என்று உணர். ஏழாவதாக, தமிழ்நாடு உயர வேண்டும் என்றால் இங்குள்ள மலையும் காடும் நிலமும் நீரும் உயர்தல் அல்ல, இங்கு வாழும் மக்கள் யாவரும் உயர்தல் என்று கருத்து. ஆகவே இந்நாட்டில் உள்ள வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், பிச்சை எடுத்தல் முதலிய கொடுமைகள் ஒழிய வேண்டும் என்று கருது. ஏழை என்று அடிமை என்றும் எவனும் இல்லை என்று பாரதியார் கண்ட கனவை போற்று. வறியவர்களை காணும் போதெல்லாம் இதை நினை. நீ உணவு உண்ணும் முன்பு ஒரு நொடி பொழுது கண்ணை மூடு. இலையில் உள்ள உணவு ஏழை தொழிலாளிகளின் உழைப்பால் ஆனது என்று எண்ண. வாரத்திற்கு ஒரு நாள் எனும் நீ வாழும் வீடு ஏழை தொழிலாளிகளின் உழைப்பால் ஆனது என்று எண்ண. நீ உடுக்கும் உடை முதலியானவும் ஏழை தொழிலாளிகளின் உழைப்பால் ஆனவை என்று எண்ண. அந்த ஏழை குடும்பங்களில் பிறந்தவர்கள் உன்னை போல் உண்ண முடியவில்லை என்பதையும் உன்னை போல் கல்வி கற்க முடியவில்லை என்பதையும் எண்ண. அவர்கள் உயர வேண்டும் என்று கசிந்துருகு. இன்றைய எண்ணமே வருங்கால அமைப்புக்கு வித்து. ஆகையால் எண்ணுவதால் பயனுண்டு என்று நம்பிக்கையோடு எண்ண. So long as the millions live in hunger and ignorance, I hold every man a traitor who, having been educated at their expense, pays not the least heed to them. விவேகானந்தரின் இந்த மண்மொழியை மறவாதே. எட்டாவதாக, யாதும் ஊரு யாவரும் கேளு என்ற நல்ல நிலை வர வேண்டும். உலகம் ஒரு குடும்பமாக வாழ வேண்டும் என்று ஆர்வம் கொள். அந்த நிலை வந்தால் நாட்டுப்பற்று என்பது வேண்டாததாகிவிடும் என்று அறிந்து கொள். அதுவரையில் நம் நாட்டுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை இருக்கின்றது என்பதை மறவாதே. ஊருக்கெல்லாம் பொதுக்காவல் சிறந்த முறையில் ஏற்படும் வரையில் ஒவ்வொருவரும் தம் தம் வீட்டை தாளிட்டு காத்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதுபோல் உலகத்திற்கு பொதுவான ஒரு சிறந்த ஆட்சி முறை ஏற்படும் வரையில் நம் நாட்டை நாம் தவறாமல் காத்து கொள்ள வேண்டும். அது குறுகிய நோக்கம் அல்ல, இன்றியமையாத கடமை என்று உணர்ந்து கொள். ஒன்பதாவதாக, உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரிது என்று உணர். உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாதது என்று உணர். உன் நலத்தை விட நாட்டின் நலம் சிறந்தது என்று உணர். நெருக்கடி நீரும் போது உன் நலம், உயர்வு, மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக விட்டுக்கொடு. பத்தாவதாக, தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே. நீ தேட வேண்டியது தொண்டு. தலைமை தாங்குவதும் ஒரு வகை தொண்டுதான். தன்னலமற்றவருக்கு அது பொறுப்பும் சிக்கலும் மிகுந்த தொண்டு. அத்தகைய தலைமை பொறுப்பு எப்போதாவது உன்னை நாடி வந்தால் ஏற்றுக்கொள். ஆனால் தொண்டுக்கு முந்து, தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும். இந்த நாட்டில் சொன்னபடி செய்ய ஆள் இல்லை, ஆனால் கண்டபடி சொல்ல ஆள் ஏராளம். ஒவ்வொருவரும் ஆணையிடுவதற்கு விரும்புகிறார்கள், அடங்கி உழுகுவதற்கு யாரும் இல்லை. அதனால்தான் வீழ்ச்சி நேர்ந்தது என்கிறார் விவேகானந்தர். ஆகையால் பொது நலத்திற்காக கட்டுப்படுதல், கீழ்ப்படிதல், தொண்டு செய்தல் இவற்றை பெருமையாக கொள். மேலும் நான் விரிவாக எழுதி கொண்டிருக்க வேண்டியதில்லை. உனக்கு போதிய அறிவும் திறமையும் இருக்கின்றன. அவற்றை தக்க வழியில் பயன்படுத்த வேண்டுமே என்பதுதான் என் கவலை. அதனால்தான் இவ்வளவு எழுதினேன். உன் அண்ணன் வளவன். 8 கடிதம் முடிவு பெற்றது. மு. வரதராஜனாரின் தம்பிக்கு கடிதங்கள் முற்றிற்று.